துன்பம் 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 என்று இருக்கின்ற இடத்துக்குள்ளேயே ஒரு ஆறுதல் அடைவது என்பது மிக முக்கியம். உபநிஷத்திலே ஒரு கதை உண்டு. ஒரு தகப்பன் ஒரு சன்னியாசியை உமிழ்ந்து விட்டான் எச்சி. அந்த சன்னியாசி என்ன சொன்னான், நீ பன்றியாக போக கடவுது என்று அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தான். சாபம் கொடுத்த உடனே அவனுக்கு பயம் வந்து விட்டது. நேரடியாக தன்னுடைய குழந்தைகளிடம் வந்தான். குழந்தைகளை பார்த்து மூத்த பையனை பார்த்து சொன்னான், அப்பா நான் பன்றியா போகணும்னு சாபம் கொடுத்தார் முனிவர். 6 மாசம் டைம் கேட்டிருக்கேன் அதுக்கு, பன்னி ஆகிறதுக்கு. நான் பன்றியா போய் எப்படி அந்த உருவத்தில் வாழ முடியும்? நான் காட்டுக்குள்ள போயிடுறேன். நான் பன்றி ஆன பிற்பாடு நான் எங்கிருந்தாலும் என்னை தேடி பிடித்து என்னை கொன்றுவிடு, அந்த உருவத்தில் என்னால் வாழ முடியாது என்றவர் சொன்னார். சரி என்று காட்டுக்குள்ளே போய்விட்டார். 6 மாதங்களுக்கு பிறகு மகன் குளங்குட்டைகளில் எல்லாம் தேடினான். எங்கேயாவது போய் 10 பன்னி நின்னா அங்கே போய் கேட்பான், அப்பா அம்மா அதான் ஓடும். இவனுக்கு அப்பான தெரியுமே தவிர பன்றியை தெரியாது. இது ஓடும். இப்படி 2 வருஷம் ஆகிவிட்டது. கடைசியாக ஒரு குளத்திடம் அருகே போய் நின்று அப்பாண்டு கூப்பிட்டான், ஒரு பன்றி ஓடியாந்தது. பின்னாலேயே இன்னொரு பன்றி ஓடியாந்து 2-3 குட்டியும் ஓடியாந்து வந்தவனை கேட்டான், என் மகனே வந்துட்டியா? வந்துட்டு எப்பா நீ தான் சொன்னியே பன்றி ஆன உடனே உன்னை வெட்டி கொண்டுடும்படி கொல்லட்டுமான்னு கேட்டான் மகன். அதுக்கு அவன் சொன்ன, வேணாண்டா, நான் இங்கேயே ஒரு பன்னியையும் சேர்த்து 3 குட்டியும் போட்டாச்சு. இப்போ இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது, என்னை இங்கேயே விட்டுருவோன்னா. உபநிஷத்தில் ஒரு கதை, எங்கே போய் நீ இருக்கிறாயோ அந்த இடமே போதுமானது என்று எண்ணுகிற எண்ணம் வரும்போது துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வந்துவிடும். கோவிலில் உட்கார்ந்து கொண்டு நாள்தோறும் முறையிட்டாலும் கூட துன்பம் தீராது. திடீரென்று என்ன முறையிட்டு தீர வேண்டி இருக்கிறது என்று வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போது அந்த துன்பம் தீர்ந்துவிடும். நம்முடைய கைக்கு மீறிய ஒன்று இருக்கிறது என்பது உண்மை என்பது புலனாகி விடுகிறது. எப்பொழுது நம்மாலே சில விஷயங்களை தடுக்க முடியவில்லையோ அப்போது சில விஷயங்களில் நம்மை மீறியவன் ஒருவன் நம்மை இயக்குகிறான் என்பது உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. அதனாலே அதிலே ஒரு சாந்தி, என்னவோ கடவுள் புண்ணியத்தில் நடக்கிறது போகட்டும் என்று நம்மாலே இருந்துவிட முடியுமானால் அதுவே நமக்கு பெரிய நிம்மதியாக அமையும். மனிதனுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்ச தேவை என்பது நிம்மதி. அந்த நிம்மதியை மகர்ஷி யோகி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இப்பொழுது அமெரிக்காவிலே ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கிற சத்தம் பெருத்து போய் அவன் அடிக்கிற ட்ரம் சத்தம் காதை தொலைச்சி அதுக்கு ஒரு கேஸ் நடந்து அங்கே இருந்து நடு ரோட்டில் இருக்கக்கூடாது கட்டடம், அதை வெளியிடங்களுக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பாகி வெளி இடத்துக்கு மாற்றியிருக்கிறார்கள். அங்கே அவன் என்ன சொல்லுகிறான், அமெரிக்காவில் இருந்து புத்தகம் எழுதுகிறவன் எல்லாம் ஏகப்பட்ட ஆங்கில புத்தகங்கள் வெளியே அங்கே வந்திருக்கிறது, ஹிந்து யோகா ஹிந்து தர்மா என்றெல்லாம். நிம்மதி என்பதை போதிக்கின்ற ஒரே ஒரு மதம் ஹிந்து மதம் ஒன்றுதான் என்பது அமெரிக்கர்கள் கண்டுகொண்ட இன்றைக்கு கண்டுகொண்ட ஒரு முடிவாகும். அதுவும் கண்ட்ரோல், மென்டல் கண்ட்ரோல் என்பதற்கு ஒரு மதம் வழி சொல்ல முடியும் என்பதனை இங்கேதான் காட்டுகிறார்கள். அமெரிக்காவிலே இந்த ஹிந்து யோகத்திற்கு ஒரு இடம் வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண் என்று வட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் தண்ணியிலே. அவர்கள் அனைவரும் நிர்வாணமாக நிற்கிறார்கள். ஒருவரையோடு ஒருவர் எதிர்த்தாற்போல் நிற்கிறார்கள். ஆனால் கான்சென்ட்ரேஷன், அந்த கான்சென்ட்ரேஷன்ல அவர்களுக்கு உடல் உணர்வு கொள்ளக்கூடாது, மனது மறந்து போக வேண்டும். அந்த உடல் உணர்வு கொள்ளாத ஒரு யோகத்திற்கு அவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். இப்போது அந்த பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. எது வரைக்கும் போன அமெரிக்கா என்றால் டேக் இட் ஈஸி என்று வாழ்ந்த அமெரிக்கா. இது யார் வழியில பார்த்தா அவனுக்கு அடையாளமே தெரியாது. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறேன். ஒரு பெண்ணை கேட்டான், தெரியாதா நான் உங்களுடைய மனைவியாக 6 மாதம் இருந்தேனே, நான் சொன்னப்புறம்தான் தெரியும். அப்படி வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துக்கொண்ட ஒரு அமெரிக்காவில் இப்பொழுது என்ன யோகம் நடைபெறுகிறது என்றால் மென்டல் கண்ட்ரோல் என்பதற்கு இந்து மதம் ஒன்றுதான் வழிகாட்டுகிறது என்று அந்த மனோபாவத்திலே ஒரு கண்ட்ரோல் அண்ட் கான்சென்ட்ரேஷன் அவன் விரும்புகிறான். அவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடிந்ததில்லை. இன்னொன்று, கான்சென்ட்ரேஷன் என்பதே இடியாட்டிசம் என்று கருதிய நாடு. கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது என்பதற்காகவே தான் போதை உண்டோ அவ்வளவையும் சாப்பிட்டு பார்த்தான் அவன். அவனால மென்டல் கான்சென்ட்ரேஷன் முடியாமல் குடிச்சு பார்த்தோம், அதுலயும் கான்சென்ட்ரேஷன் வரலை. அதுக்கு மேல எல்எஸ்டி பில்ஸ் சாப்பிட்டு பார்த்தான், அதுல வேற மாதிரி கான்சென்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சது. இங்க இல்லினாய்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒருவர் வந்தார், இங்க சினிமாக்காரர்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி எழுது. அவரை நான் கேட்டேன், என்னைய அமெரிக்காவினுடைய ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைஃபுக்கு காரணம் என்ன என்று. வாழ்க்கைக்கு என்று ஒரு வேலையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு அடிப்படையும் ஈஸ்வர பக்தியும் இல்லாமற் போனதுனாலே எப்படியும் வாழலாம் என்று ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. எங்களுடைய கத்தோலிக்க மதமோ ப்ராட்டஸ்டன்ட் மதமோ அப்படி ஒன்றையும் போதிக்கவில்லை எங்களுக்கு இங்கு இருப்பது போல். அதனால அவன் எதையாவது சாப்பிட்டு எப்படியாவது வாழ்வது, யாரோடாவது வாழ்வது என்று ஆரம்பித்தார். எல்எஸ்டி மாத்திரையை சாப்பிட்ட உடனே அவனுக்கு என்ன தோன்றுமா, என்னாலே பறக்க முடியும்னு தோணுமா அவனுக்கு. உடனே ஒரு பாலத்து மேல ஏறி ஐ வில் ஃப்ளை அப்படின்னு அப்படி கையை விரிச்சுட்டு குதிச்சுட்டு வரும். குதிச்சு அவன் கீழே விழுந்து சாகிறத பார்க்கிறானே பின்னால் இருக்கிறவன், அவனுக்கு அவன் கீழே விழுந்து செத்து போட்டுதான் தெரியாதான். அவனை ஒரு இடியட்னு நினைப்பான் இவன், மடையன் ஒழுங்கா பறக்க தெரியல அவனுக்கு, நான் பறந்து காட்டுறேன் பாரு. நீ இவன் பக்கத்துல இவன் உடனே ஏறி மேலே ஏறி இப்படி பறக்க கூடாதுரா, முதல்ல கொஞ்சம் தூக்கி மேல போயிட்டு அப்புறம் பறக்கணும்டா என்று சொல்லி அப்புறம் ரெண்டாவது இவனும் பறந்து கீழே விழுந்துச்சாவான். இப்படி போய்விட்டது வாழ்க்கை. அவனுக்கு மென்டல் கண்ட்ரோல் என்று ஒன்றை போதிக்க முடியுமா என்பதே எங்களுக்கு சந்தேகமா இருந்தது. அந்த சைக்காலஜியே எங்களுக்கு புரியாமல் இருந்தது. இந்து வேதம் இந்து புராணம் என்பதையெல்லாம் படிக்க 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 மனிதனுக்கு தானே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் வந்தது. தானே தன்னை செல்ஃப் கண்ட்ரோலுக்கு ஒரு தைரியம் என்பது அவனுக்கு அப்போதுதான் வந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். செல்ஃப் கண்ட்ரோல் என்பதை உருவாக்கிக் கொள்ள முடியும், மனிதன் தனக்குள்ளாகவே உருவாக்கிக் கொள்ள முடியும் என்றவர்கள் அதிலே கண்டு கொண்டார்கள். காரணம், தாய் தந்தை பாசம் என்று குடும்பமாக வாழ்வதிலே துன்பம் இருக்கும், ஆனால் அந்த துன்பங்களிலே தான் நாம் புடம்போடப்படுகிறோம். ஆக பிற நாடுகளிலே கூட இல்லாத அளவுக்கு தன்னைத்தானே கண்ட்ரோல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை இந்த மதம் நமக்கு அளித்தது. வாழ்க்கையிலே மிக முக்கியமானது கான்சென்ட்ரேஷன், மென்டல் கண்ட்ரோல் என்றெல்லாம் சைக்காலஜியிலும் பெரிய தத்துவங்களிலேயும் சொல்லுவார்கள். அந்த கான்சென்ட்ரேஷனை இதுதான் உற்பத்தி ஆகித்தது. அந்த கான்சென்ட்ரேஷன்னா ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படி ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணால் ஏதாவது ஒரு நன்மை உண்டு. எந்த கோயிலை கண்டாலும் உடாம சாமி கும்பிடுறதுல ஒண்ணும் பெருமை கிடையாது. ஒருவரையே சிக்கனப்பற்றினேன் தேவனே உன்னைன்னு ஒருவரை பற்றிடு. தேசிய உன்னாயம் பிள்ளைய பார்க்க போறோம், அவருக்கு ஃபுல்லஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கவிதை தான், அவருக்கு வேற எதுவும் தெரியாது. அது ஒண்ணுதான், அவர் சினிமா அதிகமா பார்த்ததே கிடையாது. நான், நண்பர் சிவாஜி கணேசன் அவர்கள், பன்மொழிப்புலவர் அப்பாத்திரப்பிள்ளை அவர்கள் எல்லாரும் போயிருந்தோம். நான் போய் அவர்கிட்ட, இவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகப்படுத்தி வச்சு உடனே அவர் பக்கத்துல திரும்பி அவரை கேட்டாரு, அப்படியா ஐயா, என்ன வேலை பாக்குறீங்க என்னாரு. இவன் செத்தான், இவன் 4.5 கோடி பேருக்கும் நம்மளை தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவன். நம்மள தெரியாதவனும் உலகத்துல ஒருத்தர் இருக்கிறான்னு அவருக்கு அப்பதான் தெரியும். காரணம், அவருக்கு கவிதையை தவிர எடுத்த பேர் ஒன்றும் தெரியாது. என்னுடைய குருநாதர் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவர் பன்மொழி புலவர் அப்பாத்திர பிள்ளையின், ஒரு 800 புத்தகம் எழுதியிருக்கார், 800 books எழுதியிருக்கார். தமிழ்ல டிக்ஷனரி அவர் எழுதியிருக்கார், இங்கிலீஷ் டிக்ஷனரி எழுதியிருக்கார், இந்தியாவில் எத்தனை போர்க்களங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை போர்க்களங்கள் எழுதியிருக்கார், அவ்வளவு ஜனம் எழுதிக்கிட்டே இருப்பார். அவரை கொண்டு போய் சிலோனுக்கு அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்ல நிறுத்தினோம். அவர் ஒன்று ஏர்போர்ட் ஆபீஸரை பார்த்து கேட்டார், கொழும்புக்கு போற பிளேன் எந்த பிளாட்ஃபார்த்தில் நிற்கும்னாரு. அவன் சொன்னா, எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்த்தில் தான் நிற்கும், கொழம்புன்னு போட்டிருப்பான் பார்த்து ஏறியான்னாரு. அவருக்கு அதுக்கு மேல கான்சென்ட்ரேஷன் கிடையாது. என்னுடைய தம்பி மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதர் இருக்கிறார், அவனுக்கு கொஞ்சம் மியூசிக்கில், லைட் மியூசிக்கில் ஹீஸ் இன்டர்நேஷ்னல். ரெண்டு பேரும் ஃப்ளை பண்ணி ஒரு பிளேனில் போனோம், டாய்லெட்னு போட்டிருந்தான். அல்ல ஐ கொஞ்சம் அழிஞ்சிருந்தது. இவன் கேட்டா அண்ணன் டூலெட்னு போட்டிருக்கானே வாடகைக்கு விடுவான், நான் அவன் வாடகைக்கு விடுவான் கேட்டு பாடுறா போய். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. போயிட்டே இருக்கிறோம் டெல்லியிலிருந்து ஆப்கானிஸ்தான் காபூல். எங்க நான் போறோம்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னா நானு அப்படின்னா அப்படின்னா என்னடா இது ஆப்கானிஸ்தான் ஒரு ஊரு நாடு விஸ்வநாதன் அப்படின்னா அதான்டா அது. அது சரி என்ன ஆப்கானிஸ்தான்ல எங்க என்ன போறோம் காபூல் அப்படின்னு அப்படின்னா நான் இந்த என்ன கோபத்துறேன். காபூல்ங்கிறது ஒரு ஊரு அவ்வளவுதான். பிளேன் இறங்க போச்சு. இறங்க போனோன்னா இந்த ஊர்ல என்னென்ன விசேஷம்னா இந்த ஊர்ல திராட்சை நிறைய கிடைக்குமா, பெரிய கவிஞர்கள்லாம் இந்த ஊர்ல இருந்திருக்காங்களா, இதுதான் இந்த ஊரை பத்தி விசேஷம் அப்படின்னு. பிளேன் இறங்கணும் ஏன்னா ஒரே பொட்டைக்காடா இருக்குது, இதுல போய் திராட்சை எங்க என்ன கிடைக்கும், பாலைவனம் மாதிரி இருக்குது. வேற என்னென்ன விசேஷம்னு இங்க இருந்தாண்டா கஜினி முகமது கோரி முகமது எல்லாரும் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு. யார் என்ன கஜினி முகமது என்ன நம்ம நைனா முகமது தம்பியிடா உட்கார்றா சும்மா. காபூல்ல இருந்து எனக்கு இறங்கின உடனே அன்னைக்கு அங்க தங்கிட்டு மறுநாள் போகணும்னு அப்ப கேட்டா என்ன ஜப்பான் இதுக்கு பக்கத்துலயா இருக்குண்ணா. டேய் நான் இதுக்கு ஜப்பான் எங்க இருக்கு இது எங்க இருக்கு, நாம வேறொரு கோடியில இருக்கோம் இல்ல எனக்கு கேட்கற என்ன தெரியாம ஜப்பான் வேற பக்கத்துல கிடையாது என்ன போட்டு குழப்பாதே, அப்புறம் எனக்கும் ஜப்பான் எங்க இருக்குன்னு மறந்து போடும் என்ன போட்டு குழப்பாதே. அங்கிருந்து டாஷ்கண்ட் போனோம். இது என்ன என்ன இதுதான் டாஷ்கண்ட் அப்படின்னா. அங்கிருந்து போன உடனே லெனின் கிராட்ல ஒரு அம்மையார் இங்க தமிழ் படிச்சவர், அவங்க இலக்கணம் சுத்தமா தமிழ் பேசுவார். அந்த அம்மையாரை கேட்டா அவன் அம்மா உங்கள் கணவர் எங்கே வேலை பார்க்கிறார் அப்படின்னு, பொறியியல் துறையில் வேலை பார்க்கிறார் அப்படின்னு. இவன் கிள்னா என்னடான்னு கேட்டேன். என்ன பொறியியல் கூட்டு இதுக்கெல்லாம் ஒரு துறையான உண்டு. நான் பொறியியல்னா என்ஜினியரிங்கடா சும்மாற. வெளியில வந்தோம் முன்னால அந்த ரூடின் தமிழ் படிச்சவர் இருக்கிறாரே செபஸ்டியன் ரூடினா அவர் உட்கார்ந்துருந்தார் ஃப்ரண்ட் சீட்ல. ஒருத்தனார் கண்ணதாசன் இதுதான் லெனின் மசோலியம். இந்த மசோலியம்னு வார்த்தையை கேட்டானோ இல்லையோ என்ன முசோல்னி இந்த ஊரான முசோல்னி இல்லடா இது சமாதிடா, இது மசோலியம்னா சமாதி லெனின் சமாதி. போற இடமெல்லாம் தொலைச்சிருவான் என்னன்னு அதுன்னு உலகத்துல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க கூட்டி கொண்டு போய் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன பண்ண அங்க குளிர்ந்த பிரதேசம் எங்கேயும் ரஷ்யால வெளியில விட மாட்டாங்க. அதனால இவன் போன உடனே அந்த ஊர்ல எல்லாம் சில ஆங்கில வார்த்தை கிடையாது, ஆங்கிலம் தெரிஞ்சவன் கம்மி. யூரின்ங்கிற வார்த்தையே அங்கே கிடையாது, டாய்லெட்ஸ் போகணும்னு சொன்னா தான் எனக்கு தெரியும். எதை கேட்டாலும் அவன் சொல்லுவான் ஐ வான்ட் சம் ஃப்ரூட்ஸ், ஐ வில் கெட் யூ அம்மா. ஐ வான்ட் சம் பிராண்டி, ஐ வில் கெட் யூ. ஐ வான்ட் சம் ஃபுட், ஐ வில் கெட் யூ. ஐ வான்ட் சம் கிளாத், ஐ வில் கெட் யூ. வெளியில விட மாட்டான் இவன். ஒரு மேயர் ரிசப்ஷன்ல போய் யூரின், ஐ வில் கெட் யூன்ட்டான் அவன். எங்க போனாலும் இவனுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி ஒன்னும் தெரியாதுன்னு நடந்துக்குவான். அவனை கூட்டி கொண்டு போய் செக்காய்ஸ்கி மியூசிக் ஹால்னு ஒன்னு காட்டினாரு. செக்காய்ஸ்கினா யாருன்னு எனக்கு தெரியாது. செக்காய்ஸ்கி மியூசிக் ஹால்னு கொண்டு போய் அவனை உட்கார வைத்தாரு. இதான் செக்காய்ஸ்கி வாழ்ச்ச பியானோன்னாரு. அந்த செக்காய்ஸ்கி வாழ்ச்ச நோட்ஸ் பேப்பர் கூட நான் கையில வாங்கல. அந்த பியானோவில் உட்கார்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வாய்ச்சான் செக்காஸ்கி நோட்ஸ். சுத்தி இருந்த ரஷ்யன் பூரா திகச்சு போறான். ஒரு ரஷ்யனுக்கும் இவ்வளவு இப்படி செக்காஸ்கி நோட்ஸ் வாசிக்க தெரியாதுன்றான். கம்ப்ளீட் உலகத்தில் அவருக்கு எதுவும் தெரியாது. கான்சன்ட்ரேஷன் ஆன் மியூசிக், கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன். அது மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணால் கடவுள் கண்ணுக்கு தெரியவானா? தெரியவான். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கணும். கோயில போய் சாமி கும்பிட்டே இருக்கிறோம்னா முருகா 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 முருகான்னு திரும்பி பார்த்தா ஒரு பச்சை சேலை போனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி. நூலாம்படைய கையால தொடச்சின்னா அது கையில ஒட்டிக்கும். அது தொடக்கிறதால தான் தொடக்கணும். அது நேரடியா உட்கார்ந்து ஆண்டவனை கான்சென்ட்ரேட் பண்ணா கடவுளை காண முடியுமா? நான் கடவுளை காண முடியும். கடவுளை காணுகின்ற தன்மை எப்போது வரும் என்றால், சகல சிந்தனைகளையும் துறந்து ஒருவன் தனியாக போய் அமர்ந்து அந்த ஆண்டவனை காண முடியும். அந்த ஆண்டவனை காணும் போது துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறும்.